السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم إلا புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ்விற்கு மாத்திரமே உரித்தாகட்டும் அவனே ஒன்று தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவனது ஹபீபாகி அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் கிளையார் மீதும் சத்திய சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி ஒழுகி வாழ்ந்து வரக்கூடிய அத்தனை மாமின் முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதா. திருக்குர்ஆன் மாநாடு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே புனித அல்லாஹுடைய இல்லமாம் இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்து புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இந்த இரவில் தூக்கங்களை எல்லாம் உறக்கங்களை எல்லாம் கலைந்துவிட்டு அவனுக்கு இபாதத்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அக்கறையோடும் கவலையோடும் ஆர்வத்தோடும் மஸ்ஜிதிலே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய பரக்கத் ரஹ்மத் நம் மீது உண்டாவதாக. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை மூத்த சகோதரர் அல்ஹாஜ் முகமது யாசின் சாஹிப் அவர்களே, அருமை சகோதரர் மாரூஃப் காக்கா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து எல்லோரையும் கவனத்தோடு வந்து அழைத்து எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே தன்னுடைய உழைப்பை தெரிவித்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் தாவூத் அலி ஃபாசில் மன்பை அசிரித்தவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா நிலைகளும் தூணாக இருந்து மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் அப்துல் கபூர் காக்கா அவர்களே, இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹினுடைய இந்த அருள்மறை அல் குர்ஆனுடைய வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் தந்து தொடர் சொற்பொழிவாற்றி தன்னுடைய நெடிய பயணத்தில் மார்க்க பணியில் தன்னுடைய முத்திரையை பதித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மௌலானா மௌலவி முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்களே, அவர்களுடைய தந்தையார் நாமெல்லாம் நன்கு அறிமுகமாகி தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிகளிலெல்லாம் சென்று மார்க்கத்தினுடைய எல்லா நிலைப்பாடுகளையும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அத்தனை தீனுடைய விஷயங்களை எல்லாம் மக்களுடைய சுவைக்கு ஏற்ப தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆவூர் அப்துஷுக்குர் ஃபாசில் மன்பை அசிரித்தவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அறிமுகமாக இருக்கக்கூடிய முஹிதீன் மதனி அசிரித்தவர்களே, பேராசிரியர் மௌலானா மௌலவி ஆலிம் கவிஞர் தேங்கை ஷர்ஃபுத்தீன் அசிரித்தவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ஹமீத் சலாஹுதீன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னிசை தந்து சுயூட்டி தந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் நம்முடைய இதயங்களுடைய சொந்த பாடகர் என்று சொல்லக்கூடிய இன்னிசை வேந்த அருமை சகோதரர் சாஜிதீன் அவர்களே, சங்கமிகு உலமா பெருந்தகைகளே, ஈமான் அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நெடுநாட்களாக அமீரகத்திலே இஸ்லாமிய வங்கியிலே பணிபுரிந்து இயன்றவரை சமுதாய காரியங்களிலே என்னை முற்படுத்திக் கொண்டு இதுபோன்ற நிகழ்வுகளை நானே முன்னின்று நடத்திக் கொண்டிருந்த ஒரு நிலை மாறி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடத்திலே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை தந்த வல்ல அல்லாஹ்விற்கு நான் முதற்கண் என்னுடைய சலாத்தினை என்னுடைய நன்றியினை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஜமாத் உலமா பேரவை சுன்னத்துவர் ஜமாத் ஐக்கிய பேரவை நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குர்ஆன் மாநாடு மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களெல்லாம் பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி மஸ்ஜிதிலே அமர்ந்து இரவு நடுப்பகுதியை தாண்டியும் கூட ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள். நம் எல்லோருடைய ஆர்வத்திற்கும் இந்த அமலுக்கும் அல்லாஹ் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நற்கூலியை தருவானாக. பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2 மாதங்களுக்கு முன்பாக இங்கு வருகை தந்து குவைத் மஸ்ஜிதிலே நம்முடைய சகோதரர்களை எல்லாம் சந்தித்துவிட்டு அதற்கு பிறகு நடைபெற்ற பட்ஜெட் செஷனிலே கலந்து கொண்டு அந்த நாட்களை அரசால 42 நாட்களையும் கடந்துவிட்டு மீண்டும் தொகுதிக்கு சென்று சில பணிகளை நிறைவேற்றிவிட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு கூட என்னுடைய மனநிலை முன்னுரிமை தராத நிலையில் 28 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த மண்ணில் சமுதாய பணிகளை தொடர்ந்து நடத்தி வந்தேனோ அந்த மண்ணுக்கு சென்று நம்முடைய சகோதரர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஈமான் அமைப்பின் சார்பாக நடத்தப்படுகிற இஃப்தார் பணிகளை ஒவ்வொரு ஆண்டும் நானும் மற்ற செயற்குழு உறுப்பினர்களோடு நிர்வாகிகளோடு முன்னின்று நடத்தி கொண்டிருந்தேனே, அந்த நிலை எந்த சூழ்நிலையிலும் தடைபட்டுவிடக்கூடாது என்கிற அக்கறையின் காரணத்தினாலும் வந்து இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டுவிட்டு இன்றைக்கு இந்த மஸ்ஜிதிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான திருக்குர்ஆன் மாநாட்டிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹஜ்ரத் அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். மார்க் அறிஞர்கள் உலமா பெருந்தகைகள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் புதிதாக குர்ஆனுடைய அருமை பெருமைகளை நான் பல இடங்களில் மிக முக்கியமாக நம்முடைய சகோதர சமுதாயத்தவர்கள் கூடுகின்ற பல்வேறு நிகழ்வுகளில் பொதுக்கூட்டங்களில் மாநாடுகளில் எடுத்துச் சொல்லுகின்ற பல்வேறு கருத்துக்களை நான் சுவையானதாக ஆக்கிக் கொண்டிருப்பேன். அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய நான் ஆளின் பெருந்தகைகள் உலமாக்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் என்னுடைய குர்ஆனுடைய விளக்கம் என்று என்னுடைய வழக்கிலே நான் சொல்வதிலே நான் அச்சப்படுகிறேன். இருந்தாலும் அவையினுடைய மரியாதை கருதி குர்ஆனை மேற்கோள் காட்டி என்னுடைய சில கருத்துக்களை இந்த மன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஹஜ்ரத் அவர்கள் பேசுகிற போது ஒரு ஆயத்தை நினைவுபடுத்தினார்கள். لو انزلنا هذا القران على جبل لرأيته خاشعا متصدعا من خشيه الله وتلك الامثال نضربها للناس لعلهم يتفكرون. குர்ஆனுடைய வலிமை அதனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதனை அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், இது மலை மீது இறக்கப்பட்டு வந்தால் எவ்வளவு கடினமான அந்த பாறை மிகுந்த அந்த மலையாக இருந்தாலும் அல்லாஹினுடைய அச்சப்பாட்டிலே அது உருகி சிதறி சிக்குமுக்காடி போயிருக்கும், சிதறந்து போயிருக்கும் என்று குர்ஆனுடைய மகத்துவத்தை அல்லாஹின் மீது அச்சப்பாடோடு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியத்தையும் ஒரு நிலைப்படுத்தி இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். திருக்குர்ஆனிலே படர்ந்து இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள், நம்மை வாழ வைக்கக்கூடிய நெறிமுறைகள், இவைகளெல்லாம் நமக்கு முஸ்லிம்களுக்கு முஅ்மின்களுக்கு மாத்திரம் என்றல்ல, அகில உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் உகந்த பல்வேறு அறநெறிகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருள்நூல் என்று நாம் மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை ஆய்ந்து இஸ்லாத்தை கடுமையாக சாடி பேச வேண்டும், குர்ஆனிலே அதற்கு வாய்ப்பு கிடைத்தராதா என்று அரபி மொழி பாண்டியத்துவத்தை பெற்று அதனை ஆய்ந்து இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்று முற்பட்ட எத்தனையோ பல அறிஞர்கள் அதனை படிக்க தொடங்கி ஆராய்ந்த பின்னர் தங்களை முழுமையாக இஸ்லாத்திலே ஈடுபடுத்திக் கொண்ட பெருமிதமான வாழ்க்கை வரலாற்றினை நாம் பல்வேறு நூல்களிலே படித்திருக்கிறோம், பல்வேறு ஆதாரங்களை பெற்றிருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி அந்த அறநெறி கருத்துக்களை உள்வாங்கி விளங்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய அருள்மறையை தவிர இதைவிட சிறந்த ஒரு நூல், ஒரு சிறந்த வேதம், ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு தரக்கூடிய விளக்க உரை வேறு எதுவும் இருக்க முடியாது. அடக்கமான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. என்னை கூட பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிவிட்டு சில இடங்களிலே சொல்லுவார்கள், எப்படி நீங்கள் ஏற்கனவே இருந்தது போலவே இப்பொழுதும் இருக்கிறீர்களே, அது எப்படி என்று சொல்வார். என்னை பொறுத்தவரையிலும் நான் உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சிறுவயதிலிருந்தே சமுதாய பணிகளிலே என்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு வாழக்கூடிய வல்ல அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் வாழுகின்ற வாழ்க்கை பகுதியிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானத்துகளை தருகிறார். செல்வங்கள் செழிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சில பேருக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் அறவழியிலே செலவிட வேண்டும். நல்ல பேசுவதற்குரிய திறமையை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு உவப்பான வகையிலே சமுதாயத்திற்கு சிறப்பான பேச்சாற்றலை வெளிப்படுத்திட வேண்டும். எழுதுகின்ற கவித்திறனை ஒருவனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் உவந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் அவனுடைய ரசூலாகி அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தமான வாழ்க்கைக்கு உகந்த வகையிலே அவனுடைய கவித்திறமை வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆக இதுபோன்ற சில செல்வங்களை சில நியமத்துகளை அல்லாஹ் சில பேர்களுக்கு மிக குறிப்பாக தேர்ந்தெடுத்து தருகிறான் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதனை ஆய்ந்து அதன்படி செலவிடுவதுதான் அல்லாஹிற்கு உகந்ததாக இருக்க முடியும். அந்த வகையில் என்னை பொறுத்தவரையிலும் சமுதாயத்திற்கு சேவைகள் செய்திருவதற்கு பல்வேறு படித்தளங்களை அல்லாஹ் எனக்கு தந்தான். அந்த படித்தளங்களில் ஒன்றாகத்தான் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு பொறுப்பினை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த பொறுப்பின் மூலமாக சமுதாயத்திற்கு எப்படி சேவையாற்ற முடியும் என்று எண்ணக்கூடிய பொருள் எண்ணக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. அது பணியாற்றக்கூடிய எத்தனையோ வகைகளில் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வதல்ல, அல்லாஹ் ஒவ்வொரு வாய்ப்பாக அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். அந்த வாய்ப்பு கிடைக்கிற போது தன்னுடைய திறமையால் தன்னுடைய செல்வாக்கினால் தன்னுடைய திறமையினால் தன்னுடைய கல்வி ஆற்றலால் தான் பெற்றிருக்கக்கூடிய சுகபோகங்களால் கிடைத்தது என்று யாராவது தன்னை பற்றி நினைத்துக் கொள்வார்களானால் அல்லாஹிற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அவர்கள் பெறக்கூடிய எந்த ஞானத்தாக இருந்தாலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த ஞானத்தை அவனுக்கு தருகிறான் என்று ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும். அப்படி எண்ணுகிற நேரத்தில் தன்னிடத்திலே ஒரு அடக்கம் இருக்கும், அகம்பாவம் இருக்காது. எது கிடைத்தாலும் அவன் புறத்திலிருந்து அவனுடைய நாட்டப்படி கிடைக்கிறது, நாட்டப்படி கிடைக்கக்கூடிய ஒன்றை எப்படி அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பொருத்தமானவர்களில் நாம் உபயோகப்படுத்திட வேண்டும், பயன்படுத்திட வேண்டும், அதனை செலவழிக்க வேண்டும் என்கிற அக்கறை இருக்குமேயானால் அவர்கள்தான் சரியானவர்களாக இருக்க முடியும், சரியான முஸ்லிம்களாக இருக்க முடியும். அந்த அறநெறி பண்பாட்டினை தான் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று பெருமானார் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், தங்களுடைய வாக்குகளின் மூலமாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதைத்தான் அல் குர்ஆன் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மிகவும் மரியாதைக்குரியவனாக சிறப்புக்குரியவனாக தங்கைக்குரியவனாக கண்ணியத்திற்குரியவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான் மற்றவர்களால் சொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் எதற்காக? அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வத்தினாலா? அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்கினாலா? அவர் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மற்ற திறமைகளினாலா? அவர் ஏதோ ஒரு பகுதியிலே ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்று வந்திருக்கிறார், எம்எல்ஏவாக இருக்கிறார் என்பதனாலா? அல்லது எம்பியாக இருக்கிறார் என்பதனாலா? அமைச்சராக இருக்கிறார் என்பதனாலா? இல்லை. அருள்முறை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதன் மனித குலத்திலே சிறப்பானவன் என்று கண்ணியமானவன் என்று எப்பொழுது சிறப்பிக்கப்படுகிறான் என்றால் அல்லாஹு தஆலா ஒரு அளவுகோலை சொல்லுகிறார், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா, உங்களில் யார் கண்ணியமானவர்கள் தெரியுமா, அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு வாழுகிறார்களே தக்வாதாரிகளாக அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் மனிதர்களில் சிறந்தவர்கள் மனிதர்களில் மரியாதைக்குரியவர்கள் யார் என்பதற்கு அவருடைய அருள்வேதத்திலிருந்து இந்த ஒரு அளவுகோலை எடுத்து தருகிறார். அதனை எண்ணுகிற போதுதான் நமக்கெல்லாம் அந்த அச்ச உணர்வு ஏற்படும். அல் குர்ஆனிலே அல் பக்ராவில் தொடங்குகிற போதே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அல் இஸ்லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன். அல்லாஹ் இறக்கியிருக்கக்கூடிய இந்த அருள் வேதத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனை டிக்ளேர் செய்துவிட்டு அதனை பிரகடனப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு உடனடியாக அல்லாஹ் சொல்லுகிறான், இது நேர்வழி காட்டக்கூடியது யாருக்கு தெரியுமா? தக்குவாதாரிகளுக்கு, முத்தகீன்களுக்கு. முஸ்லிம்களுக்கு என்று சொல்லவில்லை, முத்தகீன்களுக்கு. முஸ்லிம்களாக இருந்து அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு அந்த இறையச்சத்தோடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் இது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறார். அல் குர்ஆன் மாநாடு என்று சொல்லுகிற போது அதனை நினைவுபடுத்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. எனவே இந்த நடுநிசியிலே நீண்ட நேரம் உங்களிடத்திலே நான் உரையாற்றுவதற்கு விரும்பவில்லை. இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள், என்னை மற்ற சகோதரர்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் போது எவைகளை எல்லாம் முன்னுரிமைப்படுத்தி பேசுகிறார்களோ அவைகளில் ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு தந்துவிட்டு நான் என்னுடைய பேச்சினை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக பாராளுமன்றத்திற்கு உறுப்பினராக நான் சென்ற பிறகு என்னுடைய சமுதாய பணி, சமூக பணி எப்படி இருக்க வேண்டும் என்று அவரவர்களும் என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில், என் மீது இருக்கக்கூடிய பாசத்தின், நேசத்தின் அடிப்படையிலே பல்வேறு உபதேசங்களை, பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக என்னுடைய மனம் நிறைந்த, உளம் கனிந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாராளுமன்றத்திற்கு சென்ற பிறகு நான் எடுத்துக்கொண்ட முதல் கோரிக்கை பாராளுமன்றத்தை பொறுத்தவரையிலும், ராஜேந்திர சச்சார் கமிட்டி தந்த அந்த பரிந்துரைகளை இந்த சமுதாயத்திற்கு, மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு எந்த அளவிற்கு மத்திய அரசாங்கம் தன்னை முன்னிலைப்படுத்தி அதிலிருந்து செயல்முறைப்படுத்தியிருக்கிறது என்பதனை ஒரு கேள்வியாக வைத்திருக்கிறேன். அடுத்து ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் ஆய்ந்து எந்த வகையில் சிறுபான்மை சமுதாயத்தினர்களுக்கு எந்தெந்த வகையில் எந்தெந்த இலாக்கங்களின் மூலமாக சரியான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மிஸ்ரா கமிஷன் அமைக்கப்பட்டு, மிஸ்ரா கமிஷன் தன்னுடைய அறிக்கையை 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே தந்தும் கூட மத்திய அரசு இன்னமும் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யவில்லை. இந்த இரு விஷயங்களையும் முன்னிலைப்படுத்திக் கொண்டு மைனாரிட்டி கமிஷன், மைனாரிட்டி மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ், நம்முடைய மரியாதைக்குரிய சல்மான் குர்ஷித் அவர்கள் சிறப்பு விருந்தாளராக பங்கேற்றுக் கொண்ட ஒரு சிறுபான்மை சமூகம் குறித்த மாநாட்டில் மிக குறிப்பாக சில பேருக்கு மாத்திரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி கிடைக்கப்பெற்ற வாய்ப்புகளில் நானும் ஒருவன். எல்லோரும் பேசிவிட்டு கடைசியாக மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக எனக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டது. நான் எழுந்து மத்திய அமைச்சரிடத்திலே நான் கேட்டேன், வெவ்வேறான விஷயங்களை ஏதோ ஒரு வழக்கத்திற்கு உட்பட்டு பேசிவிட்டு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு போவதற்கு நான் வரவில்லை. நேரடியாக நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக எந்தெந்த குரல் அழுத்தமாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குரல்களின் சார்பாக நான் ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு நிசப்தமாக இருந்த அந்த மாநாட்டிலே நான் அவரிடத்திலே சொன்னேன், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் நம்மை தேர்ந்தெடுத்து வழங்கியிருக்கிறான். வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள், அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, உங்களை போன்ற மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டை ஆளக்கூடிய மிக பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பதவிகள், பட்டங்கள், பொறுப்புகள், வாய்ப்புகள் எல்லாம் தன்னை இந்த உலகத்திலே அலங்கரித்துக் கொள்வதற்கும் சுகபோகமாக வாழ்வதற்கும் உரியது என்று நினைத்துக் கொண்டால் முதல் முதலாக இறைவனுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் சல்மான் குர்ஷித் அமைச்சரவர்களை நான் கேட்கிறேன், நீங்கள் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறீர்கள், பாராளுமன்ற உறுப்பினராக மாத்திரமல்ல இந்த துறைக்கே ஒரு கேபினட் அந்தஸ்தை கொண்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக இருக்கிறீர்கள், ராஜேந்திர சச்சார் கமிட்டி என்னுடைய பரிந்துரைகளை மத்திய அரசு சரிவர இன்னமும் செயல்முறைப்படுத்தாததற்கு காரணம் என்ன என்பதனை நீங்கள் இந்த மாநாட்டிலே விளக்கியாக வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வேலை வாய்ப்பு, கல்வி இவைகளுக்கெல்லாம், கல்வித்துறை இவைகளுக்கெல்லாம் நம்முடைய சமுதாயத்தினருக்கு கிடைக்க வேண்டிய சரியான சதவீதத்தினுடைய தகுதியை
இதுவரையிலும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இஸ்ரா கமிஷனுடைய ரிப்போர்ட்டை பாராளுமன்றத்திலே நீங்கள் சமர்ப்பிக்காமல் இருக்கிறீர்களே, அதனுடைய காரணம் என்ன, அந்த ரகசியம் என்ன, இந்த மன்றத்திலே நீங்கள் நிரூபணம் செய்தாக வேண்டும், சொல்லியாக வேண்டும். அப்படி சொல்லுகிற போது உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்குமேயானால், இடர்பாடுகள் இருக்குமேயானால் சொல்லுங்கள். அதனை தகர்த்தெறிவதற்கு எந்த காரணங்களை எந்த காரணிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறீர்களோ அதற்கு தலைமையேற்று நீங்கள் நடத்துங்கள். நாங்கள் உங்கள் பின்னால் அணிவகுக்க காத்திருக்கிறோம். ஆனால் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய ஹக்கில் இந்த அரசாங்கம் வீணாக கை வைத்துவிட்டு மீளுமையானால் அதனுடைய சரியான முடிவினை மிக விரைவில் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்கு முழு பொறுப்புள்ள கேபினட் அந்தஸ்துள்ள மத்திய அமைச்சராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அந்த மாநாட்டில் எல்லா தலைவர்களையும் வைத்துக் கொண்டு நான் கொடுத்த குரலை டூ சர்க்கிள் என்கிற நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக அகில உலகில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நம்முடைய சமூகத்தினுடைய நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வெப்சைட்டிலே அதனை பிரசுரம் செய்தார்கள். அடுத்த நாள் எனக்கு அது தெரிய வந்தது. நான் ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய என்னை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு பதவி கிடைத்துவிட்டு சென்று விட்டதாக தயவு செய்து யாரும் நின்று விடாதீர்கள். என் மீது அதிகமான பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி வந்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. இவைகளை எல்லாம் என்னால் செய்ய முடியுமா என்கிற ஒரு கேள்விக்குறி கூட அவ்வப்போது என்னுள் எழுந்து ஓய்கிறது. இருந்தாலும் கூட அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, நல்ல நிகழ்வுகள் இந்த சமுதாயத்தில் இடம்பெற வேண்டும் என்ற கவலை உணர்வோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற சகோதரர்களுடைய துவா நிச்சயமாக அதற்கு பின்புலமாக இருக்கும். என்னுடைய பணிகள் நிச்சயமாக இந்த சமுதாயத்தினுடைய நல்ல இலக்கையை நோக்கி எப்பொழுதும் இருக்கும் என்கிற அந்த மன உறுதியை இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லி விடைபெறுகிறேன். சமுதாயம் நம்முடைய மாநிலத்தில் பல்வேறு அமைப்புகளாக, பல்வேறு கொள்கைகளை கொண்ட அரசியல் அமைப்புகளாகவும் இருக்கட்டும், அது இலக்கிய ரீதியான அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது பொதுவான நலன் தேடி செயல்படக்கூடிய அரசியல்களை செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் தனக்கென்று ஒரு பாதைகளை வைத்துக் கொண்டு, தனக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு தலைமையை வைத்துக் கொண்டு, தனக்கென்று ஒரு தனி குழுக்களை அமைத்துக் கொண்டு, மனம் போகிற போக்கில் அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய போக்கில் எல்லா நிலைகளிலும் பல்வேறு கோணங்களாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பார்த்து நம்மில் பல நிலைகளிலே மிகவும் வருத்தமுடையவர்களாக இருக்கிறோம். இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குடையின் கீழ், ஒரு தலைமையின் கீழ் அரசியல் ரீதியாக நாம் மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி நம்முடைய குரலை ஓங்கி ஒழித்தால்தான் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும், இழந்த உரிமைகள் மீட்கப்படும், இனிமேல் எந்த வகையிலும் நம்முடைய உரிமைகளை இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையும் உருவாகும். நாமெல்லாம் சிதறுண்டு கிடக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய பார்கெயிங் பவர், சட்டம் இயற்றக்கூடிய சபைகள் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றங்களாக இருந்தாலும் சரி, அதிலே நம்முடைய இடம்பெறக்கூடிய சமூகத்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்கப்பட வேண்டும். அப்படி அதிகமாக்கினால்தான் நம்முடைய குரலை ஓங்கி ஒழிக்க முடியும். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய சதவிகிதப்படி அமையப்பெற வேண்டிய முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 88 இருக்க வேண்டும் என்று கணக்கிடுகிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய முஸ்லிம் எம்பிக்களினுடைய எண்ணிக்கை 29 இருக்கிறது. இந்த 29 சரி, எத்தனை பேர் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும்? ஒரு கட்டத்தில் காஷ்மீரத்து சிங்கம் ஃபருக் அப்துல்லா அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், முஸ்லிம் எம்பிக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக நாடு தழுவிய அளவில் நம்முடைய உயிரணைய பிரச்சனைகளை முன்வைத்து நாம் எல்லாம் கட்சி வேறுபாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு எப்படி இருந்தாலும் கலிமா சொல்லி அல்லாஹ்விற்கு நாம் நம்முடைய தலையை வணக்கம் செலுத்தக்கூடியவர்களாக, வேறு யாருக்கும் அச்சப்படாதவர்களாக, அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே அச்சமுடையவர்களாக இந்த சமுதாயத்திற்கு பணிபுரிய வேண்டும் என்று சொன்னால், நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய உயிரணைய பிரச்சனைகளை இந்த சட்டம் இயற்றக்கூடிய மத்திய சபையிலே எடுத்து வைத்து விவாதிக்க வேண்டும். கட்சியினுடைய கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் மீறி நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன், உங்கள் தலைமையில் முஸ்லிம் எம்பிக்களை ஒழுங்குபடுத்துங்கள் என்று நான் சொன்னேன். என்னை மிகவும் பாராட்டிவிட்டு வாழ்த்திவிட்டு, நம்முடைய துரதிருஷ்டம் 29 எம்பிக்களில் இந்த கருத்தை உட்படுத்தி நான் ஏற்கனவே சில பெயர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உங்களை பற்றியும் நான் கேள்விப்பட்டு உங்களையும் அந்த லிஸ்டிலே வைத்திருக்கிறேன். ஆனால் துரதிருஷ்டம், 29 முஸ்லிம் எம்பிக்களில் நீங்கள் சொன்ன கருத்துக்கு உட்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வெறுமனே 13 தான் என்று சொன்னார். இப்படிப்பட்ட வேதனையான காலகட்டத்திலே நாம் இந்திய திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உரிமைகளை நாம் இழந்துவிட முடியாது. எண்ணிக்கையில் வேண்டுமானால் குறைவானதாக இருக்கலாம். நான் ஃபாரூக் அப்துல்லா அமைச்சரவர்களிடத்திலே சொன்னேன், எண்ணிக்கையில் வேண்டுமானால் குறைவானவர்களாக இருக்கலாம், ஆனால் எண்ணத்தில் நாம் பெரிதான ஒரு மகத்தான உண்மையை ஹக்கை பெற்றவர்களாக இருக்கிறோம். பத்ருனுடைய ஒரு நிகழ்வினை அவர்களிடத்தில் நான் எடுத்து சொன்னேன், எண்ணிக்கை பெரிதல்ல, எண்ணம் பெரிது. நீங்கள் உங்களுடைய தலைமையிலே பரவாயில்லை, அந்த 13 எம்பிக்களையும் ஒழுங்குபடுத்துங்கள். இந்த 13 எம்பிக்கள் கொண்ட குழுவின் மூலமாக நம்முடைய சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை இந்த மன்றத்திலே எடுத்து வைத்து விவாதிப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். அவர் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்படக்கூடிய சமுதாயம் என்று இந்திய திருநாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய, மிக மிக வேதனைக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த பாழாய்ப்போன முஸ்லிம் சமுதாயமாகத்தான் இருக்கிறது. இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், சில பேர் பகிரங்கமாகவும் தங்களுடைய முழு உழைப்பையும் தன்னுடைய இன்னுவகையையும் ஈர்த்திருக்கிறார்கள், தங்களுடைய பொருளை எல்லாம் இழந்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்காக வேண்டி, இந்த சமுதாயத்தினுடைய மக்களின் மேம்பாட்டிற்காக வேண்டி, இந்த சமுதாய மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பகிரங்கமாக அல்ல அந்தரங்கமாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த பிரமுகர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இருந்தாலும் இவர்களுடைய ஒருங்கிணைப்பு, இவர்களுடைய ஒத்துழைப்புகளை எல்லாம் கொண்டு சமுதாயத்திற்கு பணி செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டு என்கிற உண்மையினை, அந்த ஹக்கினை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் எல்லாம் ஏதோ இன்றைக்கு நேற்று நீங்கள் பார்த்தவர்கள் அல்ல, என்னை பற்றி அறிந்தவர்கள் அல்ல. எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும், எந்தெந்த நிலைகளில் எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த வாய்ப்புகள் கிடைக்குமோ அவைகளையெல்லாம் இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு செலவிட வேண்டும். அதே நேரத்தில் மற்ற சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் பெருமையுடையவர்களாக, பெருமிதம் கொண்டவர்களாக, எல்லா நிலைகளிலும் சிறப்பானவர்களாக நம்முடைய சமுதாய மக்கள் வாழ வேண்டும் என்று பல்வேறு துறைகளிலே பல்வேறு நிலைகளிலே என்னுடைய பணிகளை நான் ஆற்றியிருக்கிறேன். இப்பொழுதும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி என்னுடைய பணிகள் இன்ஷா அல்லாஹ் தொடரும். இதிலே உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் வைப்பது என்னவென்று சொன்னார், நீங்கள் என்னுடைய பணிகளை நிச்சயமாக கவனத்தோடு உற்று கவனித்துக் கொண்டிருப்பீர்கள், எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய பட்ஜெட் தொடரிலே என்னுடைய கன்னி பேச்சியை நான் எடுத்து வைத்து பேசுகிற போது, நம்முடைய சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உரிமைகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுத்த அரும்பெரும் முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய பேர் இயக்கத்தினுடைய தலைவர்கள், அவர்களுடைய பெயர்களை எல்லாம் நான் சொல்லி இந்த மாமன்றத்திலே எப்படியெல்லாம் பதிய வைத்து சாதனை புரிந்திருக்கிறார்கள், அதனுடைய வரிசையிலே முஸ்லீம் லீக் பேர் இயக்கத்தினுடைய ஒரு கடைசி தொண்டனாக நான் இங்கே வந்திருக்கிறேன், நானும் அந்த குரலை அழுத்தமாக இந்த மன்றத்திலே பதிய வைக்கிறேன் என்றெல்லாம் நான் பேசிய பேச்சுக்களை நம்முடைய சகோதரர்கள் ஆடியோ வீடியோ மூலமாகவும் செய்தித்தாள்களின் மூலமாகவும் தெரிந்து கொண்டு என்னை வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள், துவா செய்தார்கள். இந்த நேரத்தில் நான் உங்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்வேன், நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பணிகளில் இதுபோன்ற சிறப்பான செயல்கள் என்று நீங்கள் ஏதாகினும் தெரிய வந்தால் உங்களுக்கு தெரிய வருகிற போது என்னை நீங்கள் சொல்லி உற்சாகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் என்னுடைய பணிகளிலே பிழை இருக்கிறது, குறை இருக்கிறது, சமுதாயத்தினுடைய நலனுக்கு மாற்றமாக இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய அச்சப்பாட்டிலிருந்து விலகி இருக்கிறது, இஸ்லாமிய அறநெறிகளிலிருந்து தூரமாகி போய்க் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு சிறு அடையாளத்தை நீங்கள் பார்த்தாலும் என்னுடைய நெஞ்சு சட்டையை பிடித்து கேட்பதற்கு சகோதரர்களே உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. என்னுடைய வாழ்நாளில் இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ ரீதியிலே கழித்து விட்டாலும் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுமையாக என்னுடைய சொந்த வாழ்க்கையை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு இந்த சமுதாயத்திற்காக பணி செய்ய காத்திருக்கிறேன். பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்ட வகையில் அல்லாஹிற்கு அஞ்சியவனாக நான் பணி செய்வேன் என்கிற உறுதிப்பாட்டினை அல்லாஹுவை சாட்சியாக வைத்து இந்த மஸ்ஜிதிலே நான் என்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு உரிய தகுதி உடையவனாக, அதற்குரிய மனத்தின்மை உடையவனாக, அந்த மன வலிமை பெற்றவனாக, அந்த தன்னம்பிக்கையை நான் கொண்டவனாக வாழ்வதற்கு நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்கின்ற அந்த நசீபை அல்லாஹ் நம் யாவருக்கும் தருவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து இந்த உலகிலும் மறு உலகிலும் உயர்ந்த தரஜாவை தருவதற்கு நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டவர்களாக இந்த நிகழ்ச்சியிலே என்னையும் அழைத்து சிறிது நேரம் பேச வைத்து கௌரவப்படுத்திய கண்ணியப்படுத்திய இந்த அவையினருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த உளங்கடிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
எம்பி அவர்களுக்கு மத்தியில் ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். கோரிக்கை என்ன, நீங்க எல்லாம் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். அன்பான சகோதர பெரியார்களே, நமது சங்கைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த சிராஜில் உள்ள அப்துல் சமது சாஹிப் அவர்களையும், ஷம்ஷீரே மில்லத் அப்துல் லத்தீம் சாஹிப் அவர்களையும், வந்தவாசி எம்எல்ஏவாக இருந்த அப்துல் வஹா வர்ணன் அவர்களையும், பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களையும் அழைத்து வந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று ஒற்றுமைப்படுத்துவதற்காக பாடுபட்ட தலைவர் நம் எம்பி அவர்கள். இப்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய எம்பி அவர்களுக்கு நம் சமுதாய மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னால், நாம் பிளவுபட்டிருக்கக்கூடிய அனைத்து சமுதாய இயக்கங்களும் கட்சி வேறுபாடின்றி ஒன்றுபடுவதற்கு நாம் தயாராக வேண்டும். இல்லாமல் தயாராகலாமா? இதே தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிலும் சரி, இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களும் சரி, ஒன்றுபடுத்துவதற்கு உழைக்க வேண்டும். அவர் உழைத்து வந்தால் இன்ஷால்லாஹ் அவருக்கு பின்னால் நான் வருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நிச்சயமாக ஒவ்வொரு சட்டமன்ற, இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலே முஸ்லீம் லீக் சார்பாக 10 தொகைகளுக்கு கம்மி இல்லாமல் வாங்க வேண்டும், அதற்கு தயாராக இருக்கிறேன். எம்பி தொகுதிகளில் 2 நாம் எழுந்திருக்கின்றோம், 2 1 நாம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் வருங்காலங்களில் இனிமேல் எதையுமே இழக்காமல் ஒவ்வொருவரும் இன்ஷால்லாஹ் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவோமே, ஆனால் நிச்சயமாக இழந்ததை பெற முடியும். அதற்கு வாக்கமாக ஊக்கமாக பிளவுபட்டிருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களே, இயக்கங்களே, அமைப்புகளே, அவர்களிடத்தில் வாக்குறுதி தாருங்கள், நாங்கள் ஒன்றுபடுகின்றோம். நீங்கள் பெற வேண்டியதை கலைஞரிடத்திலே பெறுங்கள், அல்லது அல்லாவிடத்திலே பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்
கொள்கின்றேன். இளைமலை காயாக நான் தொட்டு காட்டிவிட்டு அடுத்த செய்திக்கு தகவலுக்கு சென்றுவிட்டேன் என்னுடைய அவர் இந்த விஷயத்தை வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கிற காரணத்தினாலே உங்களுடைய கவனத்துக்கு ஒரு தகவலை தருகிறேன். என்னை பொறுத்தவரையிலும் எல்லா நம்முடைய சமுதாயத்தினுடைய எல்லா அமைப்புகளுடைய தலைவர்களோடு நான் நெருக்கமான தொடர்புடையவன். நான் யாரையும் எந்த வகையிலும் தூரமாக வைத்து பார்க்கிறோம். நான் பெயர் சொல்லப்பட்டு எத்தனையோ பல அமைப்புகளுடைய தலைவர்கள் இந்த நாட்டிற்கு வருகை தருகிற போது நான் ஒரு முஸ்லீம் லீக் தொண்டன் என்கிற வகையிலே மாற்றம் இல்லாமல் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்கிற வகையிலே அவர்களை எல்லாம் ஆரம்பித்து என்னுடைய தாக்கங்களை, என் மனதிலே பட்ட பல ஹக்குகளை, உண்மைகளையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இவைகளை எல்லாம் செய்து வந்தேனே தவிர முழுமையாக எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையினை நான் காண முடியவில்லை. ஆனால் அதற்குரிய முயற்சிகளை ஆங்காங்கே செய்ய முடிந்தது. ஆனால் அது பலன் தரவில்லை. சென்ற சட்டமன்ற தேர்தலில் நான் அல்லாஹ்வை சாட்சியாக எடுத்துச் சொல்கிறேன், நம்முடைய சமுதாய வாக்குகள் எல்லாம் உதவிடக்கூடாது. மிக அகத்தியமான வேறு யாருக்கும் தெரியாது என்பவர்களை அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியட்டும் என்பவர்கள் இங்கிருந்து ஏறத்தால் 20 நான் விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்னையிலிருந்து தேர்தலிலே தன்னுடைய தேர்தல் களத்திலே தன்னுடைய தகுதியையும் சில சக்தியையும் யார் யார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தனித்தனியாக சந்தித்து நாமெல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்கிற வகையிலே என்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அவர்களெல்லாம் ஒற்றுமைப்படுத்தி சட்டமன்ற தேர்தலிலே நான் நம்முடைய சமுதாயத்தினுடைய விருப்பங்களை அதிகப்படுத்தி நிறுவனம் செய்ய வேண்டும் என்கிற வகையிலே நான் முயற்சி செய்தேன். அந்த முயற்சியில் 75% வரை மிகவும் பலமாக மனநிலை ஆறுதலாக தொடர்ந்து வந்தது. சில கட்டம் ஆண்டுகள் வந்தது. அது என்னால் முடியாமல் ஒரு கதையாக மாறிவிட்டது. உடனடியாக புறப்பட்டு நான் இங்கே உருவாக்கி கொண்டு வச்சேன். அதற்கு பிறகு பல்வேறு பேச்சுக்கள் பல்வேறு உரையாடல்கள் நடந்தன. என்னுடைய முயற்சி தோல்வி அடைந்தது. என்னுடைய முயற்சி தொடங்கியதும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. தோல்வியில் முடிவடைந்ததும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் என்னுடைய எண்ணமெல்லாம் என்னுடைய குறிக்கோளெல்லாம் சமுதாயத்தினுடைய பல்வேறு பிரிவுகளாக கிடக்கக்கூடிய இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை அமைப்புகளின் தலைவர்களுக்கும் நான் பேசிக் கொள்கிறேன். அவர்கள் முக்கியமான தகவல். சென்ற ஒரு மாதத்திற்கு முன்பாக தென்காசியிலே நடைபெற்ற சிவலிங்கனுடைய மேற்குழு கூட்டத்தில் மாநில மேற்குழு கூட்டத்தில் முதன்மை தீர்மானமாக பிரிந்து கிடக்கக்கூடிய அத்தனை சமுதாய அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒரே கோரிக்கையின் கீழ் நம் எல்லோருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம் எல்லோருடைய ஏகோபித்த கொள்கைக்கு ஏற்ப புதிய நிர்வாகிகளை அமைந்து நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு எல்லா அமைப்புகளுடைய தலைவர்களும் முன்வர வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி எல்லா அமைப்புடைய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களில் பல பேர் தன்னுடைய இசைவுகளை காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தைகளிலே இசைவுகள் தந்தாலும் உள்ளங்களிலே அந்த இசைவு ஏற்படுவதற்கு நீங்கள் தான் உதாரணத்தை உருவாக்கியீர்கள். அல்லாஹ் நாடிவிட்டால் ஒரு கணக்கோடு சமுதாயம் ஒன்று கண்டு விட்டால் இந்த நாட்டில் நம்மை அகற்றிவிட்டு நம்மை புறக்கணித்து விட்டு யாராலும் ஆட்சி எடுத்து செல்ல முடியாது. அத்தகைய மிக உயர்ந்த உன்னதமான மகத்தான ஒரு நிலையை நாமெல்லாம் பெற வேண்டும் என்றால் நம்மிடையே அந்த ஒற்றுமை என்கிற ஒரு நிலை ஏற்பட வேண்டும். அந்த நிலைக்கு வல்லம்தான் என்று நீங்கள் தான் வாழ்க்கையில் எங்களுடைய முயற்சி தொடரும் என்ற மனோரீதியையும் இந்த நேரத்தில்